சிறுகதை போட்டி கதை பகுதியில் சரட்டோகா கலிபோர்னியாவிலிருந்து மாலா பத்மநாபன் அவர்கள் எழுதியுள்ள பாறைக்குள் பாசம். ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். டே, எங்க பாருடா, புதுசா ஒரு வகுப்பு உதவியாளர் இவள் எவ்வளவு நாள் தாங்குறாரு பார்க்கலாம். இதுதான் எனக்கு கிடைத்த முதல் வரவேற்பு. அடுத்தவன் கிங்காங் எனப்பட்ட பள்ளியின் முடிசூழா மன்னன் ஜான். 13 வயது, ஆனால் 6 உயரம், 4 அகலம், பெருந்தலை, பரந்த தோள்கள், இரு காதுகளிலும் ஜொலிக்கும் வெள்ளை கடுக்கன்கள், பெரிய கழுத்து சங்கிலி, கண்களில் குறும்பு, வாயில் சதா குதப்பும் சூயிங்கம். பாவம், ஒரு வாரம் தாங்க மாட்டாள், கவலையே வேண்டாம். இது அவன் வகுப்பு தோழர்களின் கோரஸ். இப்படியாக தொடங்கியது என் கல்விப்பணி. சிலிகான் பள்ளத்தாக்கில் உள்ள பள்ளிகளிலேயே மிக கடினமான குழந்தைகள் உள்ள இப்பள்ளியில் நான் வேலையேற்றுக் கொண்டிருக்க காரணம் என்னை பிடித்திருந்த 7.5 நாட்டான்தான். என்னை பார்த்து கொண்டு கேரியும் கொக்கரிப்புமாக மாணவர்கள் வகுப்பறையில் நுழைந்தனர். அவர்களின் இறைச்சலை கண்டுகொள்ளாமலே வகுப்பாசிரியை அன்றைய தின அட்டவணையை படிக்க ஆரம்பித்தார். ஐயோ, இவ்வளவுனடா ரோதனை, வகுப்பில் வந்து ஒரு நல்ல தூக்கம் போடலாம் என்றால் ரோதனையை ஆரம்பித்து விட்டாளே, எங்களுக்கு ஒரு அட்டவணையும் தேவையில்லை, தூங்க விடு ஆளை. இப்படி உபதேசித்தவர் திருவாளர் கிங்காங் அவர்கள்தான். இதை கேட்டு கொல் என்று சிரித்தவாறே மாணவ மாணவியர் அரட்டையில் இறங்கினர். இப்படியும் கூட அமெரிக்காவில் வகுப்பறைகள் இருக்குமா என்ற சந்தேகத்தில் என் தலை கிறுக்கிறுத்தது. இப்படியாக நாள் முழுவதும் கழிந்தது. ஆசிரியை மணிக்கொரு முறை பாடங்களை மாற்றுவதும், எதையும் கவனிக்காது மாணவர்கள் பேசுவதும், கிங்காங் குரட்டை விடுவதுமாக தொடர்ந்து வந்த நாட்களில் கிங்காங்கின் வாழ்க்கை வரலாறு எனக்கு தெரிய வந்தது. அப்பா ஜெயிலில், அம்மா குடி போதை மருந்துகளுக்கு அடிமை. அவர்கள் அனைவரையும் கவனித்துக் கொள்வது அம்மாவின் அம்மா, தாய் வழி பாட்டி. நான் வேலையில் சேர்ந்து சில வாரங்கள் ஆகிவிட்டன. ஜானும் அவன் தோழர்களும் என்னை அவர்கள் வகுப்பின் ஒரு அம்சமாக சேர்த்து கொண்டு விட்டனர். பள்ளியின் இடைவேளைகளில் மற்ற குழந்தைகளை மிகவும் இம்சிப்பான் ஜான். ஏய் மேரி, உன் சாப்பாட்டு பையன் எங்கே தள்ளு? ஜேம்ஸ், உங்கள் அம்மா சாப்பாடு வாங்க கொடுத்த $5 எனக்கு கொடுக்கலைன்னா ஷூ இல்லாமல் நீ வெறும் காலால் பள்ளி முழுக்க நடக்க வேண்டியிருக்கும் என்று தமிழ்பட வேட்டி கட்டின வில்லனைப் போல் உருட்டி மிரட்டுவான். ஜானை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. பலமுறை சஸ்பெண்ட் செய்தாச்சு, பாட்டியிடமும் சொல்லியாச்சு, கவுன்சிலர்களும் சைக்காலஜிஸ்டிலும் விழி பிதுங்குகிறார்கள். இது ஒரு ஆசிரியை என்னிடம் சொன்னது. இப்படியாக நாட்கள் கழிய ஒரு நாள் நான் வகுப்பில் நுழையும் போது, செய்தி தெரியுமா, குடித்துவிட்டு ரகளை செய்வதற்காக என் அம்மாவும் ஜெயிலுக்கு போக போகிறாள். குடும்பத்தை செட்டில் செய்துவிட்டு 2 சரணடை சொல்லியிருக்கிறார்கள் போலீஸில். இனி எனக்கும் என் தம்பிக்கும் ஒரு கண்ட்ரோலும் கிடையாது, பாட்டியை நன்கு ஏய்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டே தன் இருக்கையில் அமர்ந்தான் ஜான். வகுப்பில் சட்டென ஒரு நிசப்தம். என் வயிறு ஏனோ கலங்கியது. வகுப்பு ஆசிரியை தன்னை சமாளித்து கொண்டு, ஜான், எங்களது அனைவரது வருத்தமும் உனக்கு, நாங்கள் எப்படி உனக்கு உதவலாம் என்றார். இதனடா வம்பு, எல்லோரும் ஏதோ சாவு நடந்தது போல உறைந்து விட்டீர்களே, என் தினசரி வாழ்வே இதுதான். குடித்துவிட்டு ஆளும் அடுத்த வீட்டுக்காரர்கள், இரவு முழுவதும் துப்பாக்கிச் சூட்டின் சப்தம், பொழுது விழுந்தும்தான் தெரியும் எந்த நண்பன் இறந்தான் என்று. ஜெயிலுக்கு போவது என்னை பொறுத்தவரை புழக்கடைக்கு போவது போல. இந்த சோக நாடகத்தை விடுங்கள் என்றான் விரைப்பாக. இது நடந்து முடிந்த 2 நாள் ஜான் வகுப்பில் நுழைந்தான். அன்று அவனது தாய் சரணடை வேண்டிய நாள். அவன் முகம் இருண்டிருந்தது போல எனக்கு தோன்றியது. ஆசிரியை வழக்கம் போல தன் அட்டவணையை தொடங்கினார். ஜான் என்னை நோக்கியபடி, மிஸ்ஸஸ் ஜி, நான் ஒரு 15 வெளியில் உட்காரப் போகிறேன் என்று விரைப்பாக கூறிக்கொண்டே வகுப்பிற்கு வெளியில் நடந்தான். நான் அவனை தொடர்வதாக ஆசிரியைக்கு கஞ்சாடை காட்டிவிட்டு அவனை தொடர்ந்தேன். வகுப்பறை கதவுக்கு வெளிப்புறம் 2 இருக்கைகள் எப்போதும் உண்டு. ஒன்றில் ஜான் அமர நான் மற்றதில் அமர்ந்தேன். அவன் என் கைகளை பற்றி கொண்டான். மிஸ்ஸஸ் ஜி, இன்று பள்ளியிலிருந்து வீடு திரும்பினால் என் அம்மா இருக்க மாட்டாள், போலீஸிடம் போயிருப்பாள். அவள் இல்லாது நானும் தம்பியும் இனி என்ன செய்வோம்? அவள் குடிகாரிதான், மோசமானவள்தான், ஆனாலும் அவள் எங்கள் அம்மா. அவளால் ஜெயிலின் சித்திரவதைகளை தாங்க இயலாது. அவள் மிகவும் பலவீனமானவள் என்று சொல்லிவிட்டு கேவி கேவி அழுதான். நான் உறைந்து விட்டேன். பாசமே தெரியாது என்று நான் நினைத்த பாறையா இப்படி புலம்புகிறது? இரக்க உணர்ச்சியே இல்லாதது என நினைத்த கிங்காங்கா இப்படி கதறுகிறது? அந்த நொடியில் அவன் தாயை பிறந்து தவிக்கும் ஒரு 3 குழந்தையாகத்தான் என் கண்களுக்கு தெரிந்தான். அவன் கரங்களை கெட்டியாக பிடித்து கொண்டு, ஓ ஜான், உன் தாயை நீ பிரிய போவது எனக்கு நன்கு புரிகிறது, ஆனால் நீ இப்படி கலங்கக்கூடாது. அவள் வரும் வரை நீ உன் பாட்டியையும் தம்பியையும் வீட்டின் தலைமகனாக காக்க வேண்டும். ஜெயிலில் கிடைக்கும் கவுன்சிலிங், மருத்துவ உதவிகளை பெற்று முற்றிலும் புதிய மனுஷியாக உன் தாய் திரும்பி வருவார். நாங்கள் அனைவரும் உனக்காக பிரார்த்திக்கிறோம், எந்த உதவியும் செய்வோம், கலங்காமல் கண்களை துடைத்து கொண்டு உள்ளே வா என்று சொல்லிவிட்டு நான் வகுப்பறைக்குள் நுழைந்து ஒன்றுமே நடவாதது போல் இருக்கையில் அமர்ந்தேன். 15 நிமிடத்தில் ஜான் உள்ளே வந்தான். மற்ற மாணவர்களோ ஆசிரியையோ அவனை கவனிக்கவில்லை. என்னை அவன் பார்த்த பார்வையில் நன்றியும் பாசமும் தெரிந்தன. தன் இடத்தில் அமர்ந்தான். ஆசிரியை, ஏய் ஜான், இவ்வளவு நேரம் வெளியில் என்ன செய்தாய்? உன் பாட்டியை கூப்பிட்டு புகார் செய்ய வேண்டியதுதான் என்றாள். ஜான் என்னை பொருள்பதிந்த பார்வையோடு நோக்கினான். சில நிமிடங்களுக்கு முன் வெளியில் நடந்த சம்பவம் எனக்கும் அவனுக்கும் மட்டுமே தெரிந்தது. உலகில் ஒருவருக்கும் தெரியாது, புரியாது. பாறையின் பாசம் ஒரு தாய்க்கு மட்டுமே புரியும். இனி இந்த பாறை பொறுப்பான ஆண்மகனாக இருக்கும் தாய் சிறையிலிருந்து வரும் வரையாயினும். ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.